اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. اللهم صل وسلم وزد وبارك على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، പടയ്ത്ത് പരിപാലിച്ച് പോഷിച്ച് കാത്തരലും പരമദയാലൻ അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആലയെ മുതക്കൻ പോറ്റി പുകഴ്കൻ. അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആല തനിത്തവൻ, ഇണയ്തുണയറ്റവൻ, പരിശുദ്ധമാനവൻ, വണക്കത്തിക്ക് പാത്രമാനവൻ. അല്ലാഹുവെ തവിര വേറെ യാറും എതുവും ഇല്ലേ എന്ന് സാക്ഷി കൂറുകേൻ. അല്ലാഹുവിൻ ഇറുതി തൂതർ, எங்கள் தலைவர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பாசத்துக்குரிய குடும்பத்தவர்கள், நேசத்துக்குரிய சஹாபிகள், அவர்களின் வழியை பின்தொடர்ந்தவர்கள், தொடர்கிறவர்கள், தொடரவிருப்பவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சு வாழுமாறு முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனது ஓர் இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உன்னத சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ஹிஜ்ரி 1438 ஆண்டின் 3 மாதத்தின் முதல் நாளிலே இருக்கிறோம். இது ரபீஉனில் அவ்வல் மாதம். ரபீஉனில் அவ்வல் மாதம் நமது இதயங்களுக்கு மிக நெருக்கமான, நமது உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பும் இறப்பும் இன்னும் பல வாழில் நாளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் ஒருங்கே அமைந்த ஒரு மாதம். அன்பு சகோதரர்களே, அப்படியான மாதத்தின் துவக்க நாளிலே இருந்து கொண்டு அன்பு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாமல், அவர்களது வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்காமல், அவர்களுடைய வாழ்வு அமைப்பை பற்றி நாம் கதைக்காமல் இருப்பது அது அவர்களுக்கு செய்கிற துரோகமாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, தொன்று தொட்டு இந்த மாதத்திலே முஸ்லிம்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதை வழக்கமாக ஆக்கிக் கொண்டார்கள். அவர்களுடைய பெயரிலே பல விடயங்களை செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களை நினைவு கூறுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை படிப்பார்கள், படித்தவர்கள் பொதுமக்களுக்கு வாழ்க்கை சரிதத்தை எடுத்துச் சொல்வார்கள், அவர்களின் புகழை இயம்புவார்கள், அவர்களது வாழ்க்கை சரிதத்தில் கிடைக்கின்ற பாடங்களின் ரத்தின சுருக்கமாக சிலவற்றை படித்துச் செல்வார்கள். அவர்களுடைய பெயரிலே நினைவுகள் கூட்டங்கள் பல இருக்கும், போட்டி நிகழ்ச்சிகள் ஏற்பாடாக இருக்கும். இப்படி பலதும் பத்தும் தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுண்டு. இவை யாவும் இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒவ்வொரு அங்கத்தவனும் அன்பு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கிற கொள்ளை பிரியம், மற்றற்ற பாசம், பற்று என்பவற்றின் வெளிக்காட்டாக அமைந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையில் மீண்டும் ஒரு ரபீஉனில் அவ்வல் நம்மை வந்தடைந்திருக்கிறது. அதன் துவக்க தினத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்வோம். அவர்களுடைய வாழ்வு நமக்கு முன்மாதிரி. சுன்னா என்பது ஹதீஸ்களை அறிஞர்களிடம் பல விஷயங்களை உள்ளடக்கியது. நபி அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்களின் நடத்தை, குணம், அடுத்ததாக அவர்களுடைய உடற்கட்டமைப்பும் சேர்ந்தது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இருந்தது என்பதையும் சுன்னாவின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகும். அவர்களுடைய தலை எப்படி இருந்தது, முகம் எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது, இமை எப்படி இருந்தது, புருவம் எப்படி இருந்தது, இமையின் உரோமம் எப்படி இருந்தது, தலையின் மயிர் எப்படி இருந்தது, கை எப்படி இருந்தது, புயம் எப்படி இருந்தது, விலா எப்படி இருந்தது, வயிறு எப்படி இருந்தது, முதுகு எப்படி இருந்தது, கழுத்து எப்படி இருந்தது, பிடரி எப்படி இருந்தது, கால் எப்படி இருந்தது. இப்படி ஒவ்வொரு உறுப்பும் அவர்களை பற்றி கூட இருந்த சஹாபிகளால் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சஹாபியும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாம் கண்டுணர்ந்தவாறு, அறிந்துணர்ந்தவாறு வர்ணித்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் பலதை படித்திருக்கிறோம். இன்று நாம் அறவே கேள்விப்பட்டிராத அல்லது மிக பெரும்பாலும் நாம் பேசாத ஒரு வர்ணனையை உங்களுக்கு தருவதற்கு முயற்சி செய்கிறோம். அது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்த பயணத்திலே அவர்களை கண்ட ஒரு பெண்மணி தன் தருகிற வர்ணனையாகும். இது மிக அரிதாகவே சொல்லப்படுவதென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அவர்களோடு கூட மூன்று பேர் இருக்கிறார்கள். ஒருவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, இரண்டாமவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வேலைக்காரராக இருந்த ஆமீர் இப்னு புஹைரா ரழியல்லாஹு அன்ஹு. பின்னர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை விடுதலை செய்து விட்டார்கள். அடிமை தலையிலிருந்து அவர்களை விடுவித்து விட்டார்கள். ஆமீர் இப்னு புஹைரா ரழியல்லாஹு அன்ஹு. மூன்றாமவர், அவர் முஸ்லிமாக இருக்கவில்லை, அப்துல்லாஹ் இப்னு உரைக்கு சென்ற ஒரு முஷ்ரிக். அந்த காபிரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் இணைத்திருந்தார்கள். ஒரு நோக்கத்தோடு தாம் மக்காவிலிருந்து மதீனா செல்கிற வழியில் எந்த ஒரு மனிதருடைய கண்ணிலும் நமது பயணமோ, நமது உடம்போ, நமது பாதங்கள் பட்ட இடமோ, தடயங்களோ பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லோரும் வளமையாக பயன்படுத்துகிற பாதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு வித்தியாசமான, எவரும் அறவை பயன்படுத்தாத ஒரு பாதையிலே செல்ல வேண்டும். அதற்கு தகுந்த திறமையான, மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் செல்லுகிற வழியிலே சந்து பொந்துகள் தெரிந்த, மூளை முடுக்குகள் தெரிந்த ஒரு வழிகாட்டி தேவை. அதற்கு அகப்பட்டவன் ஒரு முஷ்ரிக்காக இருந்தான், அப்துல்லாஹ் இப்னு உரைக்கு. அவனை கூலிக்கு அமர்த்தியிருந்தார்கள். அவனோடு இந்த பயணம் இரண்டர கலந்து நடைபெறுகிறது. இந்த நால்வரும் செய்கிற பயணம் தொடர்கிறது. ஒரு இடத்திலே அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே ஒரு இடத்தை தாண்டி செல்கிறார்கள். ஒரு கூடாரத்தை காண்கிறார்கள். அந்த கூடாரத்திலே ஒரு பெண் அதன் முற்றவெளியிலே இருந்து கொண்டு அசாய்ந்து கொண்டிருந்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணிடம் தமக்கு மாமிசம் கிடைக்குமா, தமக்கு ஆடுகள் எதுவும் கிடைக்குமா, பேரிச்சம் பழம் கிடைக்குமா என்பதற்காக வேண்டி ஒரு விசாரணையை செய்கிறார்கள். அந்த பெண்ணின் பெயர் உம்மு மஅபத். அவர்கள் பின்னர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு மஅபத் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அந்த நேரத்திலே கதை கொடுக்கிறார்கள். உங்களிடத்திலே ஏதும் இருக்கிறதா வாங்கிக் கொள்வதற்கு? அவர்கள் சொன்னார்கள், எதுவுமே நம்மிடத்திலே இல்லை. அந்த நேரத்திலே அந்த இடத்திலே நீண்ட காலமாக மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டு பஞ்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கால்நடைகள் கூட சாவுகிற நிலையிலே இருந்தபோது அறுப்பதற்கும் கால்நடைகள் இருக்கவில்லை. ஒரு கஷ்டமான வாழ்வை அந்த காலத்திலே அந்த பிரதேசத்திலே நாட்டுப்புறத்து மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடம் ஹுசா அகோத்திரம் வாழ்கிற இடம். அவந்த பெண் ஹுசா அகோத்திரத்தை சேர்ந்த பெண், நாட்டுப்புறத்து பெண்மணி, நாட்டுப்புறம். அந்த இடத்திலே ஹபரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னோடு கூட இருப்பவர்களும் தாம் யார், எங்கே சொல்கிறோம், எங்கிருந்து வருகிறோம் என்பதை நாம் காட்டிக்கொள்ளவும் முடியாது. உணவுக்கு தேவை இருக்கிறது, எப்படி இதனை அணுகுவது, மிகவும் கவனமாக அந்த பெண்மணியோடு பேச்சு தொடர்கிறார்கள். எதுவுமே இல்லை என்று சொன்னபோது கூடாரத்தின் ஒரு பகுதியிலே இருக்கிற ஒரு ஆட்டை காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ இருக்கிறதே இந்த ஆடு, அது பற்றி என்ன என்று கேட்டபோது அந்த பெண் சொன்ன பதில் ஆச்சரியமானது. அந்த பெண்ணின் பதில்களும் அந்த பெண்ணின் வார்த்தைகளும் அந்த பெண்மணி தெரிவு செய்திருக்கக்கூடிய சொற்களும் அந்த பெண்மணியின் அரபு இலக்கியத்தின் உச்சமும் வரலாற்றிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக சகோதரர்களே, அரபு மொழியை பொறுத்த மட்டிலே நாட்டுப்புறத்து அரபிகளிடத்தில் தான் அதன் உச்ச இலக்கியத்தை காணலாம். அதனால்தான் அரபு சமூகத்திலே நகரப்புறத்திலே இருப்பவர்களும் கூட பிள்ளை பிறந்து கொஞ்ச நாளிலே செவிலி தாய்களிடம் பாரம் கொடுப்பார்கள். அது பாலூட்டி வளர்ப்பதற்கு மட்டுமல்ல, அவர்களுடைய உடம்பு வளர்ச்சிக்கும் மொழி வளர்ச்சிக்குமாகும். நாட்டுப்புறத்து மக்களிடம் நகரப்புறத்து பிள்ளைகளை ஹபரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வகையில்தான் ஹலீமா அவர்களிடம் பாரம் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அவர்களுக்கு வெறும் பாலை மட்டும் ஊட்டவில்லை, மொழியையும் ஊட்டினார்கள். மொழி செம்மைப்படுத்தப்படும், அவர்களுடைய மொழி நடத்தையில் செவ்வையை காணலாம். இதற்காக வேண்டியும் ஒரு முக்கிய நோக்கமாக நகரப்புறத்து அரபிகள் அன்று நாட்டுப்புறத்து மக்களிடத்திலே பிள்ளைகளை பாலூட்டுவதற்கு கொடுப்பார்கள். மொழி இலக்கியம் அவர்களுடைய சின்ன வயதிலிருந்து பிஞ்சு வயதிலிருந்து அவர்களை அறியாமலே அவர்களுக்குள்ளே கலந்து வந்துவிடும் என்பதற்காக. அன்பு சகோதரர்களே, அப்படியான ஒரு நாட்டுப்புறத்து பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சு கொடுக்கிற போது நபி அவர்களுடைய கேள்விக்கும் அந்த பெண்மணியின் பதிலுக்கும் ஆகா இலக்கியம் அங்கே புரண்டு வருகிறது. அந்த பெண்மணி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த ஆடோடு சேர்ந்திருந்த மந்தையெல்லாம் போய்விட்டது மேய்ச்சலுக்காக, இந்த ஆடு மட்டும் அந்த மந்தையோடு சேர்ந்து போக முடியாமல் இருக்கிறது, அதுக்கு எழுந்து செல்ல முடியாத நிலை, அவ்வளவு பசியிலே இங்கே படுத்து கிடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அதில் பால் இருக்குமா, பால் என்ன அதை விடவும் சிறையான சிறையிலே கிடக்கிறது என்று அந்த பெண்மணி சொன்ன போது நீங்கள் அனுமதிப்பீர்களா பால் கறப்பதற்கு என்று கேட்டார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணம், பால் இருந்தால் நீங்கள் கறந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை எடுத்து அந்த ஆட்டுக்கு பக்கத்திலே நின்று அந்த ஆட்டின் மடியை தடவிவிட்டு பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு உடனடியாக அடுத்து நடக்க வேண்டியது நடந்தது. இது நபி அவர்களுடைய ஒரு மொஜிசா அற்புதம். என்ன நடந்தது தெரியுமா, சும்மா படுத்து கிடந்த ஆடு எழுந்து நிற்பதற்கும் முடியாத நிலையில் இருந்த ஆடு, இனி மெழிவதற்கு இல்லை என்றே இருந்த அந்த ஆடு இப்பொழுது எழுந்து நிற்கிறது, பாதங்களை கால்களை அகற்றிக் கொள்ளுகிறது, பால் மடியில் பால் சுரக்கிறது, மட்டுமல்ல வாயில் இறை மீட்க ஆரம்பிக்கிறது. இறைப்பைக்குள் இருப்பதை மீண்டும் வாயில் எடுத்து மெல்லுவது, அது இறைப்பைக்குள் உணவு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை. எந்த உணவும் இல்லாத நிலையில் படுத்து கிடந்த சாவா என்ற நிலையிலே இருந்த அந்த ஆட்டுக்கு இப்பொழுது உடனடியாக எங்கிருந்து உணவு வந்தது, ஆடு அசை போடுகிறது, இறை மீட்டுகிறது. இதுவெல்லாம் அல்லாஹாலா அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை அடுத்து நடத்திய விவகாரமாக இருக்கிறது. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்தை கொண்டு வரும்படி சொல்கிறார்கள். எல்லோருக்கும் பால் கறந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அளவான பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது பால் கறந்தார்கள். முதலாவது அந்த பெண்மணிக்கு குடிப்பதற்கு கொடுத்தார்கள். இரண்டாவது தன்னோடு இருக்கக்கூடிய மூவருக்கும் குடிப்பதற்கு கொடுத்தார்கள். எல்லோரும் வயிறார குடித்தார்கள், பசியாறினார்கள், தாகம் தீர்ந்தார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது ஒரு தடவை நிறைய கறந்து இருந்த பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டார்கள். இப்பொழுது அந்த பெண்மணியிடம் விடைபெற்றுக் கொண்டு பயணம் தொடர்கிறது. அவர்கள் சென்ற பிறகு அந்த பெண்மணியின் கணவன் மஅபத் ரழியல்லாஹு அன்ஹாவின் கணவன் அபூ மஅபத் அவர்கள் வருகிறார்கள். அவர்களும் பிறகு இஸ்லாத்தை தழுவினார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மந்தையை எடுத்துக்கொண்டு மேய்ச்சலுக்காக சென்றிருந்தார்கள். வந்து பார்க்கிறார்கள், ஆச்சரியமோ ஆச்சரியம், பால் இருக்கிறது. கேட்டார்கள், மஅபதே, எங்கிருந்து இந்த பால்? வீட்டிலே பால் கொடுக்கக்கூடிய கறக்கக்கூடிய எந்த மிருகமும் கிடையாது. இருக்கக்கூடிய இந்த ஆடோ, அது குட்டி இனி எதுவும் இல்லை. குட்டி இருந்தால் அல்லவா அது பால் தருவதற்கு அந்த நிலையிலும் இல்லை. எழுந்து இருக்க முடியாத மேய்ச்சலற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆடு இந்த நிலையில எங்கிருந்து உமக்கு பால் கிடைத்தது? சொன்னார்கள், ஒரு முபாரக்கான வரக்கு செய்யப்பட்ட மனிதர் நம்மை தாண்டி சென்றார், இந்த இடத்திலே வந்தார், அவரது கதை இப்படி என்று அந்த பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு விலாவாரியாக சொன்னார்கள். இப்பொழுது அந்த மனிதரை பற்றி எனக்கு வர்ணியுங்கிறேன் என்றார்கள். அவர்களின் அன்பு கணவர் அபூ மஅபத் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த பெண்மணிக்கு சொல்பஞ்சம் இருக்கவில்லை. அந்த பெண்மணிக்கு இலக்கியம் வெள்ளமாக பெருக்கெடுத்து வந்தது. இதுதான் நமக்கு தேவையான பகுதி. அந்த பெண்மணி இஸ்லாத்தில் இல்லை. அந்த நேரத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கிறார்கள். சொற்களுக்கு அர்த்தம் தேடுவதற்கே பல மனுஷியாளர்கள். அவர்களது வர்ணனையை பாரமாக்குவதும் கஷ்டம். ஏனென்றால் வழக்கமான அரபு சொற்கள் அந்த வாசகங்களிலே இல்லை. மிகவும் கடுமையான, அதே நேரத்தில் மிக இறுக்கமான முறையிலே இல்லாமல் மிகவும் தெளிவான அவர்களுடைய வர்ணனையை நாம் பார்க்கிறோம். சொல்கிறார்கள், ரைத்து ரஜுலன் வாஹிரல் வபா, மிகத் தெளிவான அழகான ஒரு மனிதரை நான் பார்த்தேன். மிகத் தெளிவான ஒரு அழகான மனிதரை பார்த்தேன். அபுலஜல் வஜு, முகம் இளங்கிக் கொண்டிருந்தது. முகம் இளங்கிக் கொண்டிருந்தது. நபி அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள், நான் மிகத் தெளிவான ஒரு அழகான மனிதரை பார்த்தேன், அவரின் முகம் இளங்கிக் கொண்டிருந்தது என்கிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், ஹசனல் ஹல்க், அவர்களின் தோற்றம் அழகாக இருந்தது, உடற்கட்டமைப்பு அழகாக இருந்தது. நபி அவர்களை முதலாவது அவர்களுடைய வெளித்தோற்றத்தை வர்ணிப்பதை பாருங்கள். அதற்கு பிறகு அவர்கள் அடுத்த விஷயங்களை சொல்வதற்கு முன் வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அடுத்தது அவர்கள் சொல்வதெல்லாம் அரபு இலக்கியம் புரிந்தவர்களுக்கு என்பது புரியும். லம் தைபுஹு சஜிலா, லம் தைபுஹு சஜிலா வலம் துஸ்ரிஹி சஅலா. அவர்களுடைய வயிறு பெரிதாக இருப்பது அவர்களுக்கு குறையாக இருக்கவும் இல்லை, அவர்களின் திரசு சிறிதாக இருப்பது அவர்களுக்கு குறையாக இருக்கவும் இல்லை. நபி அவர்களுடைய உடற்கட்டமைப்பு எப்பொழுதும் நடுத்தரமானதாக இருந்தது. தலையும் நடுத்தரம், அதன் பருமன், வயிறும் நடுத்தரம், அதன் பருமன். அந்த பெண்மணி அப்படியெல்லாம் சொல்லாமல் உயர்ந்த இலக்கிய நடை, அவர்களின் வயிறு இருக்க வேண்டிய அளவுக்கு அங்கு பருமன் இருக்கிறது, அது அவர்களுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறது, அது அவருக்கு குறையும் அல்ல. தலை அதனுடைய பருமனில் சிறுசாக இருப்பதும் அது அவருக்கு குறையல்ல என்பதை அந்த பெண்மணி சொல்லிவிட்டு வசீமும் கசீம், வசீமும் கசீம், இறங்கிக் கொண்டிருக்கிறார், அழகானவராக இருக்கிறார். தொடர்ந்து சொல்கிறார்கள், அவர்களின் விழிகளிலே, அவர்களின் கண்களிலே கருப்பென்றால் கருப்பு, வெள்ளை என்றால் வெள்ளை, கருப்பு பகுதி இனி இல்லை என்ற கருப்பு, வெண்மை பகுதி இனி இல்லை என்ற வெள்ளை, இப்படி அவர்களுடைய கண்களை வர்ணிக்கிறார்கள். திரும்பி சொல்கிறார்கள், அவர்களுடைய இமையின் உரோமங்கள், அவர்களுடைய கண்ணிமையின் உரோமங்கள். அந்த பெண்மணி சாதாரண பெண்மணி அல்ல, ரொம்ப பெரிய புத்திசாலி. நபி அவர்களை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கண்ட விஷயங்களை எல்லாம் எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிற போது மிகவும் நுணுக்கமாக, கூர்ந்து அவதானித்திருக்கிறார். முன்பின் கண்டிராத ஒரு மனிதர், முன்பின் தெரியாத ஒரு மனிதர், அந்த மனிதர் சற்று நேரம் வந்து சென்ற போது அந்த மனிதரை மிகவும் கூர்ந்து அவதானித்திருக்கிறார்கள். அந்த பெண்மணி சற்று வயதான ஒரு பெண்மணி, நாட்டுப்புறத்து பெண்கள், அந்த பெண்களிலே ரொம்ப புத்திசாலியாக இருந்த பெண்மணி ஹதரத் உம்மு மஹ்பத் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அவர்களுடைய கண் இமை உரோமங்களில் அதில் நீலம் இருந்தது, அதாவது சற்று நீளமான உரோமங்கள் இருந்தன. அவர்களுடைய கண் இமைகளின் உரோமங்கள், மயிர்கள் சற்று நீளமாக இருந்து கொண்டிருந்தன. அவர்களுடைய சத்தம், நபி அவர்கள் பேசியதையும் அவளாக அவதானித்திருக்கிறார். சொல்கிறார்கள், அவருடைய சப்தத்திலே உரம் இருந்தது, அவருடைய சப்தத்திலே கனவு இருந்தது. அவர்களின் கழுத்திலே உயர்வு இருந்தது, அதாவது நபி அவருடைய கழுத்து அப்படி இருந்தது, கழுத்தும் முழுகும் அல்லது அந்த மூட்டும் இந்த பகுதியும் ஒன்றாக செய்திருக்க மாட்டாது, சற்று இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியையும் வர்ணிக்கிறார்கள், அவர்களின் கழுத்திலே சற்று உயர்வு இருந்தது. பிறகு சொல்கிறார்கள், அவர்களின் தாடியிலே அடர்த்தி இருந்தது. நபி அவர்களின் தாடி மயிர் அது ஒற்றை ஒற்றையாக இருக்காது, ஒற்றையா ஒற்றையாக ஒவ்வொரு முடியும் இருந்தாலும் அடர்ந்த தாடியாக இருக்கும். நபி அவர்களுடைய தாடி எப்படி இருந்தது, அந்த தாடியினுடைய அடர்த்தியை சொல்கிறார்கள், அதிலே அடர்த்தி இருந்தது. அகஜு, புருவம் இமை முடிந்தது, புருவத்துக்கு வருகிறார்கள். புருவமும் ரொம்ப மெல்லிய புருவமாக இருந்தது, மெல்லிய புருவமாக இருந்தது. பிறகு சொல்வதை பாருங்கள், இன் சமத்த அலைகில் வகார், பேசாமல் மௌனித்திருந்தால் அவர் கம்பீரமாக இருக்கிறார், அவரின் மௌனமும் கம்பீரம். அவர் பேசினால் அழகோ அழகு, சுபஹானல்லாஹ். மௌனித்திருக்கிறதையும் பேசுகிறார்கள் அந்த பெண்மணி, நபி அவர்களுடைய பேச்சையும் பேசுகிறார்கள். அவர் பேசினால் அழகோ அழகு, மௌனித்திருந்தால் கம்பீரமோ கம்பீரம். பிறகு அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பை தூரத்திலிருந்து பார்த்தாலும் அதே கவர்ச்சி, அன்னையிலிருந்து பார்த்தாலும் அதே கவர்ச்சி என்கிறார்கள். ஒரு மனிதனை அல்லது ஒரு பொருளை அன்னையிலிருந்து பார்க்கும் போது இருக்கிற கவர்ச்சி தூரத்திலிருந்து பார்க்கும் போது சில வேலை கிடைக்க மாட்டாது. தூரத்திலிருந்து பார்க்கும் போது கிடைக்கிற கவர்ச்சி அன்னையிலிருந்து பார்க்கும் போது சில வேலை கிடைக்க மாட்டாது. ஆனால் அந்த மனிதரை நான் பார்த்தேன், தொலைவிலிருந்து பார்த்தாலும் அதே கவர்ச்சி அழகு, அருகே இருந்து பார்த்தாலும் அதே கவர்ச்சி அதே அழகு. பிறகு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய பேச்சை வர்ணிக்கிறார்கள். முதலில் குரலை வர்ணித்தவர்கள், இப்பொழுது அவர்களுடைய பேச்சை வர்ணிக்கிறார்கள். இனிமையான பேச்சுடைய ஒரு மனிதர், இனிய பேச்சுள்ள ஒரு மனிதர், தெளிவாக பேசுகிறார், கொஞ்சமாகவும் இராது, வீணான வெட்டி பேச்சும் இராது, கொஞ்சமாகவும் இராது. அதற்காக வேண்டி தேவையில்லாத எல்லாம் வளவளா என்று கொட்டிக்கொண்டிருக்கவும் மாட்டார். கொஞ்சமாக தேவையான அளவு பேசி தேவையான அளவோடு முடித்துக் கொள்வார். ஆனால் பேசுகிற எல்லா விஷயமும் மிக தெளிவானதாக இருக்கும். சொல்லிவிட்டு ஒரு வருணனை சொல்கிறார்கள், அவருடைய பேச்சு இருக்கிறதே, அந்த பேச்சு கோர்க்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற மணிகள் போன்று இருக்கிறது. அவரின் பேச்சு கோர்க்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மணிகள் போன்றிருக்கிறது. பீட் இருக்கிறது மணிகள், தப்பி மணி என்றுமே அதை போட்டு தொங்க விட்டால் இப்படி அழகாக வடிவாக இருக்குமோ அது போன்று அவருடைய பேச்சு ஒன்றொன்றாக, எப்படி மணியை ஒன்றொன்றாக பார்க்க முடியுமோ அது போல ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக ஒன்றொன்றாக கோர்க்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மணிகள் போன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி அவர்களுடைய உயரத்தையும் அவர்களுடைய உயரத்தை சொல்கிறார்கள். ரபா, அதிக உயரமும் கிடையாது, அதிக கட்டையும் கிடையாது. அதிக உயரமும் அல்ல அந்த மனிதர், அதிக கட்டையுமான மனிதரும் அல்ல. பிறகு அந்த பெண்மணி தொடர்ந்து வர்ணிக்கிற போது பார்க்கிற தன்மை பொறுத்திருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார். நபி அவர்களுடைய உயரமா தட்டையா அவர்களுடைய உடம்பு சொல்ல முடியாது, பார்க்கிற கண்ணை பொறுத்திருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்களின் உயரத்தை ஒரு கண், அவர்களின் உயரத்தை ஒரு கண் கோபிக்கவும் மாட்டாது, அவர்களின் கட்டையை ஒரு கண் தரக்குறைவாக பார்க்கவும் மாட்டாது. இது பார்க்கிற கண்ணை பொறுத்தது. ஆனால் எந்த கண் கொண்டு அவர்கள் பார்க்கப்பட்டாலும் அவர்களின் உயரத்தை குறை சொல்வதற்கும் இல்லை, அவர்களின் கட்டையை குறை சொல்வதற்கும் இல்லை. நடுத்தரமான ஒரு மனிதராக இருக்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மரத்தில் மூன்று கிளைகள் ஒன்றாக இருக்கின்றன, இரண்டு கிளைகளுக்கு இடையிலே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிளை போன்று இருக்கிறார். ஏனென்றால் அப்துல்லாஹி இப்னு உரைக்கு சென்ற அந்த முஷ்ரிக்கை தவிர, வழிகாட்டியை தவிர, நபியவர்களோடு ஒன்றாக இருந்தவர்கள் இரண்டு பேர், ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹுவன், ஹஜ்ரத் ஆமிர் இப்னு குஹைரா ரழியல்லாஹுவன். இருவரையும் அந்த பெண்மணி சேர்த்து சொல்கிறார்கள், அவ்விருவரும் இரண்டு பிரான்சஸ், இரண்டு கிளைகள் ஒரு மரத்திலே, அந்த இரண்டு கிளைகளுக்கு இடையிலே ஒரு அழகான கிளை நடுவில் இருக்கிறது என்றால் அந்த கிளையை அந்த மனிதர், அந்த மூவரிலும் பார்ப்பதற்கு மிகவும் வனப்பாக அவர் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்தது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரோடு இருக்கிறார்கள் கூட இருந்த பயணத்தில் இருந்த தோழர்கள், அவர் சொன்னால் அவரது சொல்லை கேட்கிறார்கள், அவர் பணித்தால் அவரது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவசரப்படுகிறார்கள். அவரோ பணிவிடை செய்யப்படக்கூடியவராக இருக்கிறார். அவரோடு இருப்பவர்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். தம்மை ஒரு வழிகாட்டியாக அவர்கள் தெரிவு செய்து கொண்டுள்ள, தமக்கு வழிகாட்டியாக தெரிவு செய்து கொண்டுள்ள அந்த மனிதருக்கு அவர்கள் அப்படி ஒரு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கடுகடுப்பான மனிதரும் அல்ல, அவரின் சித்த சுவாதீனம் குறை சொல்லப்படுவதற்கும் உள்ளதல்ல. அப்படி அந்த பெண்மணி உம்மு மஹ்பத் ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் மிக பெரும்பாலான விஷயங்களை வர்ணித்து முடிக்கிறார்கள். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த கணவன் சொன்னார், என்ன தெரியுமா, குறைசிகள் சொல்லுகிற ஆள் இவராகத்தான் இருக்க வேண்டும். குறைசிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒருவரை பற்றி, அந்த மனிதர் இவராகத்தான் இருக்க வேண்டும், அவரோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் முயற்சித்து உறுதியளித்திருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் அதனை செய்வேன் என்று சொல்லி முடித்துக் கொண்டார் அவர்கள். அன்பர்களே, சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் உம்மு மஹ்பத் ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன், நபி அவர்களை முன்பின் கண்டிராத நிலையிலே கொஞ்ச நேரம் அந்த பயணத்தின் இடைநடுவிலே சந்தித்த போது, தன்னுடைய கூடாரத்தின் முற்றத்திலே வந்திருந்த போது கண்டபோது, அவர்கள் தனது கண்ணுக்குள் அடக்கிக் கொண்ட நபி அவர்களுடைய தோற்றத்தை வைத்து அவர்கள் தருகிற வர்ணனையாகும். ஆனால் நபி அவர்களோடு கூடவே இரவும் பகலும் இருந்த, நபி அவர்களோடு கூடவே பயணத்திலும் ஊரிலும் இருந்த, நபி அவர்களோடு கூடவே மஸ்ஜிதுக்குள்ளும் வெளியிலும் இருந்த, நபியவர்களோடு கூடவே வாழ்வில் ஒன்றாக இருந்த போதும் அமைதியான காலத்திலும், அதே போல தன்னுடைய உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் யுத்த களத்திலும் இருந்த போதும் அவர்களுடைய அருமை தோழர்கள் வர்ணிக்கும்போது எப்படியான வர்ணனைகள் இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடற்கட்டமைப்பு, அவர்களுடைய பேச்சு இது பற்றிய வர்ணனையாக இருக்கிறது. நபி அவர்களுடைய உடற்கட்டமைப்பை படிப்பதும் சுன்னாவின் ஒரு முக்கியமான அங்கம். அவர்களுடைய உடலின் அங்க அவயவங்கள், உறுப்புகள் எப்படி அமைந்திருந்தன என்பதை படிப்பது அகீதாவின் மிக முக்கியமான ஒரு பகுதி, மறந்துவிடலாகாது. நமது பிள்ளைகளுக்கு இதனை படித்துக் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான சம்பவங்களை நமது பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அப்பொழுது நமது பிள்ளைகளிடத்திலே நபி அவர்களை பற்றிய மிக தெளிவான ஒரு படம் அவர்களுடைய மனங்களிலே பதிந்து போய்விடும், சின்ன வயதிலே பதிந்து போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நல்ல மாதத்திலே இருக்கிறோம், நல்ல மாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நபி அவர்களை பற்றி நமது பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்போம். நபி அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை, நாமும் அவர்களுடைய வரலாற்றிலே பல விஷயங்களை படிக்கிறது போல அவர்களுடைய உடல் அமைப்பை படிப்பது, நமது பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்பது. எத்தனையோ கதைகளை படித்துக் கொடுக்கிறோம் அல்லவா. நமது பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்பதில் கதைகளில் பிரதானமான ஒரு கதை வர்ணனை இருக்கிறது, இதை படித்துக் கொடுக்கலாம். அவர்கள் நபி அவர்களை பற்றி வர்ணித்ததை பல கட்டங்களிலே வர்ணித்ததை படித்துக் கொடுக்கலாம். நபி அவர்களை பற்றி சொல்வதை வர்ணித்துச் சொல்வதை படித்துக் கொடுக்கலாம். ஆயிஷா ரபியல்லாஹு சொல்வதை வர்ணனைகளை படித்துக் கொடுக்கலாம். சின்ன பிஞ்சு உள்ளங்களிலே கள்ளங்கபடம் அறியாத இந்த வயதிலே அவர்கள் அப்படியே மனமிட்டுக் கொள்வார்கள். அருமை சகோதரர்களே, பிரியமானவர்களே, நன்கு கவனம் செலுத்துங்கள். சிறியவர்கள் இருக்கிறார்களே, கதை என்றால் பிரியமாக இருந்து கேட்டுக் கொண்டிருப்பார்கள். உணவை ஊட்டுகிற நேரத்திலே இந்த மாதிரியான கதைகளை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் படுக்கைக்கு போகிற நேரத்திலே பெட் டைம் ஸ்டோரி என்று சொல்வோமே, படுக்கையிலே வைத்து கதைகளை சொல்லிக் கொள்ளுங்கள். அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். அவர்களுடைய பார்வை வேறெங்கோ இருக்கும், அவர்களுடைய கண் வேறெங்கோ இருக்கும், அவர்களுடைய சிந்தனை வேறெங்கோ இருப்பது போல இருக்கும். இல்லை சகோதரர்களே, நமது கதையை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பின் அவர்களாகவே மீட்டுவார்கள். ஆகவே சகோதரர்களே, நாம் மறக்காமல் அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான கதைகளை, நபி அவர்களை பற்றிய அவர்களுடைய உடற்கட்டமைப்பை பற்றிய கதைகளை படித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை படிப்பது போல, எப்படியான உடற்கட்டமைப்போடு இருந்தார்கள் என்பதையும் படிப்பது அகீதாவின் மிக முக்கியமான ஒரு அம்சம், சுன்னாவின் பிரிக்க முடியாத ஒரு அம்சம். இந்த விஷயங்களை நாம் படித்துக் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏதேதோ கதைகள் யார் யாரை பற்றியெல்லாம் படிக்கிறோமே, படித்துக் கொடுக்கிறோமே, அவற்றுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட நமது உதாரணமாக, நமக்கு முன்மாதிரியாக, நாம் நமது வாழ்க்கைக்குரிய ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடிய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படித்துக் கொடுப்பது அவர்கள் மீது காதல் ஏற்படுவதற்கு அடிப்படையான ஒரு வேலையாக இருக்கும். ஒருவர் மீது அன்பு வர வேண்டும் என்றால் அவரை பற்றி நிறைய படிக்கும் போது அன்பு வந்து கொண்டே இருக்கும். நபியவர்களை படிக்க படிக்க வந்து கொண்டிருக்கும். இந்த இலக்கியங்கள், இந்த விஷயங்களோடு சேர்ந்து வருகிற விஷயங்களை படித்துக் கொடுப்பது இருக்கிறது பிள்ளைகளிடத்திலே இன்னும் இன்னும் கவர்ச்சியை கொடுக்கும். அவர்கள் அதை லயித்து போய் படிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பிடிப்பு வரும், நபியவர்கள் மீது ஒரு காதல் வரும். அந்த காதலோடு அவர்கள் வளருவார்கள். நபியவர்கள் மீது இருக்கக்கூடிய காதல், நபியவர்களுடைய வழியை தம்முடைய வழியாக நூற்றுக்கு நூறு வீதம் ஏற்று பின்பற்றுவதற்கு அது தூண்டக்கூடியதாக இருக்கும். அதுவே அத்திவாரமாக இருக்கும். ஆகவே இந்த விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. இந்த ரபியுல் அவல் மாதத்திலே நாம் நடத்துகிற போட்டிகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய விஷயங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பிறந்த மாதம், அவர்கள் இறந்த மாதம், நபி அவர்களை பற்றிய விஷயங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அநேகமாக போட்டிகளிலே கொடுக்கப்படுகிற தலைப்புகள் நபி அவர்களை பற்றிய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவை, வீரில் உள்ளவைதான். ஆனால் நபி அவர்களை பற்றிய விஷயங்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் குறைந்து கொண்டே போகிறது. அவர்கள் பேரிலே நடத்தப்படக்கூடிய போட்டிகள், அவர்கள் பேரிலே கூட்டப்படக்கூடிய கூட்டங்கள், அவர்கள் பேரிலே நடத்தப்படக்கூடிய நினைவு கூறல்கள், அவர்கள் பேரிலே கூடக்கூடிய எல்லா ஒன்று கூடல்களிலும் அவர்களுடைய விஷயத்துக்கு முதன்மையும், அவர்களுடைய விஷயங்களுக்கு முன் இடமும் கொடுக்கப்பட வேண்டியது முக்கியமானது என்பதை மறந்துவிடலாகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவற்ற காதலை தந்து அவர்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமான அவர்களுடைய உடற்கட்டமைப்பை படித்து படித்து ரசித்து ருசித்து சுவைத்து வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நல்லொரு சாதிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.